ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம். அவரை அவருடைய குமாரனின் பலியை கம்யூனியன் மூலமாக நினைவு கூர்ந்து கடவுளை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். குமாரனுடைய பலியை நாம் நினைத்து பார்ப்பதற்கு ஒரு உதவியாக ஐசாயா 53 அதிகாரத்திலிருந்து நாம் படித்து வருகிறோம் பல வாரங்களாக. இந்த முழு அதிகாரத்தை 5 பாகமாக நம்ம மனசில் வைத்து கொள்ளணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3 வசனமாக பிரித்து வைத்து கொள்ளலாம். முதல் 3 வசனம் 53 அதிகாரத்திலிருந்தே அவர் ஆரம்பிக்கிறார். 13-15 வரைக்கும், யெகோவாவுடைய தாசன் யார், இதோ என் தாசனை பாருங்கள்னு 4 காரணத்தை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கப்புறம் 53:1-3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மகத்தான தாசனை பொதுவாக மக்கள் அவருடைய தாழ்மையின் கோலத்தை பார்த்து அவிவிசுவாசத்தில் நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம். அவரை நம்பத்தக்க அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மக்களை பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த தாசனுடைய அடிமை கோலத்துக்கு காரணம் சொல்லும் வண்ணமாக 4-5 வரைக்கும் 3 பாகம், அதான் மைய பாகத்தில் அவர் நமக்கு சொல்லுகிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், நாம் எல்லோரும் ஆடுகளை போல் வழித்தப்பித்திருந்து அவன் அவன் தன் வழியில் போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இதனால தான் அவர் அடிமையின் கோலமாக எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, தாழ்மையின் கோலமாக ஒத்தே பெரிய தாசன் இறங்கி வர வேண்டியதாக இருந்துச்சுன்னு அந்த தீர்க்கதரிசி சொல்லி மிகப்பெரிய நன்மை நமக்கு ஏற்படுத்தணும் என்பதற்காக, நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்கணும் என்பதற்காக அவர் ஏழையானார் என்ற காரணத்தை அவர் சொல்லி, இத்தே பெரிய தாழ்ச்சியும் பாடையும் அவர் விருப்பத்தோடு சுய விருப்பத்தோடு எந்த விதமான கட்டாயமும் இல்லாமல் ஏன் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை 7 வசனத்தில் நமக்கு விளக்கிறார். அந்த 7 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்கத்திக்கிற முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. என்ன வசனம்! அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படும் போது வாயை திறக்கல. அந்த வசனம் அதனோட வேர்ப் வந்து, இதெல்லாம் தனக்கு நடக்கணும்னு அவர் அனுமதித்தார், இதெல்லாம் தனக்கு நடக்கணும். இந்த பாடுகள் யோசிச்சு பாருங்க, யாருக்காவது சிந்தனைன்னு இருந்தா, யாருக்காவது சரியா யோசிச்சாங்கன்னா, இப்படிப்பட்ட பாடுகளை போய் விருப்பத்தோடு ஏற்றுக்குவாங்களா? விருப்பத்தோடு, அதை சொல்லப்போனால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவாங்களா? சில நேரங்களில் இப்படி ஒரு பாடு வரும் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு, ஐயோ இப்படியெல்லாம் இருந்தால் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சு போய் அதை விருப்பத்தோடு மாத்திரம் இல்லை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறதா? அதுக்கு தான் ஆஹா, இயேசுவின் அன்பு ஆழம் அதன் ஆழம் அறியலாகுமோ, அறியலாகுமோ, அறியவே முடியாது அவருடைய அன்பினாலும். அவர் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக அவர் வாயும் திறக்கலை. உலகளாவிய மனுஷ இயற்கை என்னன்னா, நமக்கு ஏதாவது அநியாயம் நடந்துச்சுன்னா நம்ம முதல்ல செய்யறது என்ன, வாயை திறப்போம். திறக்க மாட்டோமா இல்லைங்களா? வாயும் சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா போதும் வாயை திறந்து, நமக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கு, நம்ம தன்மானத்துக்கு இப்படி ஒன்று நடக்குதுன்னு வாயை திறக்கிற மக்களுக்கு மத்தியில் அவர் வாயை திறக்கலையா, வாயை திறக்கலையா? நம்ம ஆண்டவர் குற்றமற்றவராக இருந்து துன்மார்க்க மக்கள், யோசிச்சு பாருங்க, எல்லா விதமான போய் என்னென்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது, அவர் மேலே இல்லாதது பொல்லாதது குற்றத்தெல்லாம் அவர் மேலே வைக்கும்போது யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளோ தன்மானம் இருக்கும், அவருக்கு எவ்வளோ வளைக்க முடியாது நீதி நியாயம்ன்ற உணர்வு இருக்கும், அப்படி உள்ளுக்குள்ள பொங்கிக்கிட்டு இருக்கோம் சுனாமி மாதிரி, தன் மேலே இவ்வளோ பொய் சொல்கிறாங்களேன்னு. நம்ம மேலே யாராவது 3 பின்னாடி நம்மக்கிட்ட இல்லை வேறு யாருக்கோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்ன பண்ணுவோம்? 3 பின்னாடி ஐயோ அப்படி இல்லை அப்படின்னு அதை நிரூபிப்பதற்கு, அது சரி பண்ணுவதற்கு என்ன சொல்லுவோம்? தப்பாக சொல்லிட்டாங்க. தேவகுமாரனுக்கு முகத்துல அந்த தலைவர்களும் அரசியல்வாதிகளும் எல்லாரும் சேர்ந்து முகத்துல இல்லாத பொல்லாத பொய்ய சொல்லும் போது வாயை அவர் திறக்காமல் இருந்தார். அவர் அன்பு ஆழம் அறியலாகுமோ, அறியலாகுமோ, ஆச்சரியம். இதோ கிறிஸ்துவுடைய அன்பு பாருங்க. உங்களுடைய ரட்சிப்பும் என்னுடைய பாவ நிவர்த்தியும் தன்னுடைய தன்மானத்தை விட பெருசா நினைச்சு வாயை திறக்காம இருந்துட்டார். அன்னைக்கு அவருக்காக நம்ம இன்னைக்கு வாயை திறக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாய் அவர் திறக்கவில்லை. ஓகே, அதுதான் அவருடைய 7வது வசனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு 8:9 பத்தி நாம் பார்க்க போறோம். அந்த வசனங்களை நீங்க வாசிக்கலாம். 8:9 வசனத்தை ஐசாயா 53:8-9.
இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுக்கொண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார், துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யமானோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை.
இந்த 2 வசனங்கள்ல 4 தீர்க்க தரிசனங்கள் தாசனை பத்தி, யெகோவாவுடைய தாசனை பத்தி 4 தீர்க்க தரிசனங்கள் இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். அதுக்கு அந்த 4 தீர்க்க தரிசனங்களுக்கு நான் கொடுக்கிற தலைப்புகள் வந்து நீதி மன்றத்தினால் கிடைத்த மரண தண்டனை, 2வது சிந்திக்காத ஒரு சந்ததி, 3வது ஆச்சரியமான ஒரு அடக்கம், 4வது முழுமையான குற்றமற்றவர். இந்த 4 தலைப்புல நம்ம பார்த்து இந்த தீர்க்க தரிசனங்கள் படிக்க போறோம். இந்த அப்போஸ்தலர் இருங்க பிரசங்கம் பண்றத பாத்தீங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களுடைய பிரசங்கத்தினால மக்கள் மனசுல வந்து 2 காலம்ஸ் அவங்க போடுவாங்க. காலம்ஸ் என்ன தெரியுங்களா? பட்டியல், ஒரு லிஸ்டா பட்டியல் போடுற மாதிரி 2 பக்கம் போடுவாங்க அவங்க அந்த பிரசங்கத்தினால. ஒண்ணு என்ன முதல்ல சொல்லுவாங்கன்னா, பலேற்பாடு தீர்க்க தரிசனம் மேசியாவை பத்தி இப்படி எல்லாம் சொல்லுகிறது அப்படின்னு ஒரு லிஸ்டை போடுவாங்க. அது சொல்லி முடிச்சு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை வரலாற்றை எடுத்து சொல்லுவாங்க. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா, இது ரெண்டும் ஒத்து போகுதா? ஒத்து போகுதுன்னா என்ன அர்த்தம்? இயேசுதான் சாட்சாத் மேசியா, அதுதான் அவங்களுடைய பிரசங்கம். பல இடத்துல அப்போஸ்தல நடைகள் 17 பவுல் சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரிக்க வேண்டும், நான் போதிக்கிற இயேசு தான் மெய்யான கிறிஸ்து. இந்த தான் 2 பட்டியல். ஆகவே அந்த முறையை தான் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 2 காலம்ஸ், இந்த 2 வசனங்கள்ல நம்ம பார்த்து படிக்க போறோம். உங்க மனசுல யெகோவாவுடைய தாசனை பற்றிய இந்த 4 தீர்க்க தரிசனங்கள் 700 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது. அது வரலாற்று உண்மை. ஐசாயா புக்கு பழைய ஏற்பாடு எழுதுறதுக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, இயேசு வர்றதுக்கு முன்னாடி. அங்க அவர் எப்படி மரிப்பார், எப்படி அடக்கம் பண்ணப்படுவார், அந்த மக்கள் அவரை எப்படி சந்திப்பாங்க என்றதை பத்தி எழுதியிருக்கு. இந்த 4 தீர்க்க தரிசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி விளக்க போறேன். சுருக்கமாக உங்க மைண்ட்ல ஒரு காலம்ல இந்த பக்கம் அதை போட்டுக்கோங்க. 4, அதுக்கப்புறம் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற உண்மையான வாழ்க்கை வரலாறு நம்ம இந்த பக்கம் போட்டு பார்ப்போம். ஓகே, நீங்கள் யாரும் தூங்கிடாத படிக்கு இந்த காலமை ரெண்டும் மனசில் நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான வசனங்கள் வேறு. இதில் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்ஜின்ஸில் அந்த டிரான்ஸ்லேஷன் மேனுஸ்கிரிப்ட் பல நோட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஈஸியாக தமிழ்லையும் சரி பல லாங்குவேஜ்லையும் சரியாக மொழிபெயர்க்கப்படலை. அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்குவோம். 4 தீர்க்க தரிசனங்கள், 2 வசனங்களில் முதலாவது தீர்க்க தரிசனம் என்ன? நீதிமன்றத்தின் மரண தண்டனை. நீதிமன்றத்தின் மரண தண்டனை. இந்த மகத்தான யெகோவாவுடைய தாசன் மிகுந்த பாடைப்படுவாருன்னு ஏற்கனவே நமக்கு ஐசாயா சொல்லி இருக்கிறார். மிகுந்த பாடு, அவருடைய முகம் கூட மனுஷ ரூபமா இல்லை. இங்க ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு, ரொம்ப அதிர்ச்சி படுற அளவுக்கு யோசிச்சு பாருங்க. இயேசு பத்தியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய யெகோவாவுடைய தாசன், யெகோவானால் அழைக்கப்படுகிற தாசன், மகா மேன்மையா உயர்த்தப்படுகிற தாசன், தேசங்களை தெளிக்கிற தாசன், இவர் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய எல்லையை தீர்மானிக்கிற தாசன். அவர் செத்து போயிடுவார், அவர் செத்து போயிடுவார் அப்படின்றத நமக்கு ரொம்ப ஆச்சரிய விதத்தில் 8வது வசனத்தில் அவர் 2வது பாகத்தில் அவர் எடுக்கப்பட்டார், எடுக்கப்பட்டார், டேக்கன் அவே அப்படின்ற வார்த்தை, எடுக்கப்பட்டார்னா சாகிறதுக்காக எடுக்கப்படுற எபிரேயர் வார்த்தை அது. அவர் எடுக்கப்பட்டார், சாகடிக்கப்பட்டார், அதான் வார்த்தை. இன்னும் அதுக்கு விளக்கும்படி அதில் தொடர்ந்து என்ன சொல்றாரு, ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், ஜீவனுள்ள அவர் சாகுவார், இந்த தாசன் சாகுவார் அப்படின்னு அந்த தீர்க்க தர்சனம் நமக்கு சொல்றத பார்க்கிறோம். எப்படிங்க சாகுவாரு, யாராவது அவரை கடத்தி போய் அவர் பிடிக்கலையே, அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லைன்னு அவரை யாராவது கொன்னுடுவாங்களா, அவரை யாராவது கிட்னாப் பண்ணிட்டு போய் ஏதாவது கொடுமை செஞ்சிருவாங்க, ஆக்சிடென்டா செத்துருவாரா? நோ, அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன், இடுக்கனிலும், அது இடுக்கணும் தப்பு, ஆக்சுவலா சிறையிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் அவர் எடுக்கப்பட்டார். எப்படி அவர் சாகடிச்சாங்க தெரியுமா, பொதுவா விசாரித்து நியாயப்பிரமாணம் சட்ட முறையின்படி அவர் சாகடிக்கப்படுவார். எடுக்கனிலும் சிறையிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் அவர் எடுக்கப்பட்டார், சட்ட செயல்பாடு முறையின் மூலமாக அவர் சாகடிக்கப்படுவார். இதான் பாருங்களேன், அவர் கூட்டத்தினால ஆக்சிடென்ட்டை செத்துற மாட்டார், அவரை சட்டப்பூர்வமாக அரெஸ்ட் பண்ணி நம்ம காலத்துலன்னா எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமாக நீதிமன்றம் அவருக்கு மரண தீர்ப்பு அளிக்கும் என்ற ஒரு தீர்க்க தர்சனம் இங்கே சொல்லப்படுது. இந்த தாசனுக்கு இப்படி நடக்கும், அபிஷியலா அவர் கொல்லப்படுவார் பாருங்களா. அதான் அந்த வசனம் நமக்கு சொல்றத பார்க்கிறோம். அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுவார், அதிகாரிகள் கொடுக்கப்படுவார். இந்த மர்மமான தாசன் அவர் வரப்போறாரு, அவர் வந்து சொல்லி முடியாத பாடுபட போறாரு, அவருக்கு சட்டப்பூர்வமாக மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்து அவருக்கு மரணம் கொடுக்கப்படும் என்ற ஒரு முதல் தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். 2வது தீர்க்க தரிசனம் என்ன, சிந்திக்காத தலைமுறை, சிந்திக்காத தலைமுறை என்ன, அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வம்சத்தை யார் சொல்லி முடியும். இதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்கு பாருங்களேன். வம்சம்னா அவருடைய பிள்ளைகளை யார் சொல்லி முடியும்ன்றது அர்த்தம் இல்லை. இது என்ன வசனம் சொல்லுதுன்னா அவருடைய வம்சத்தில் இருந்த யாருக்கு அவர் செஞ்சது புரிஞ்சிச்சு, யார் அதை யோசிச்சு பார்த்தாங்க, ஒருத்தரும் யோசிக்கல, முழு வம்சமே. அவர் காலத்தில் அவர் சாகும்போது அவர் எதுக்கு இவ்வளோ பாடுபடுறாரு, எதுக்கு இப்படி சாகுறாருன்னு ஒருத்தரும் யோசிக்க மாட்டாங்களாம். சிந்திக்காத தலைமுறையா அந்த தலைமுறை இருந்துருமா, ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது பாருங்களேன். இது வந்து ஆதியாகமம் 6:9 இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார், இருந்த காலத்தில் அவருடைய கண்டெம்பரரிஸ், அதான் வார்த்தை, டிசெண்டன்ஸ்ன்றது தப்பு, ஜெனரேஷன் போது தலைமுறை என்னும்போது அவர் கூட இருந்த அந்த முழு தலைமுறையும் அந்த காலத்தில் இருந்த ஒருத்தருமே அவருடைய மரணத்தை பற்றி சரியாக சிந்திக்கலையா பாருங்களேன். ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்றார், முதலாவது மரண தீர்ப்பு கொடுத்து சாகடிக்கப்படுவாங்க, ரெண்டாவது அவர் தலைமுறையில் இருந்த ஒருத்தரும் அவருடைய மரணத்தை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. என்ன நடக்குது, இவர் ஏன் இப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சிந்தனை இல்லாத மேல் பார்வை, அவங்களுடைய சிந்தனையெல்லாம் மற்ற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்குமா. ஒருவேளை கடவுளால் இவர் தண்டிக்கப்படுகிறார், முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவனால் இவர் வதிக்கப்பட்டார்னு நாம் நினைத்தோம், சபிக்கப்பட்டார் நாங்கள் நினைத்தோம், என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனால் இவர் செத்ததுனுடைய உண்மையான காரணத்தை யாருமே யோசிக்க மாட்டாங்களா, என்ன யோசிக்க மாட்டாங்க. அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, 8வது வசனம், ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போவார், எதை அவங்க யோசிக்கல, தன் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வதிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார் பாருங்களேன், தன் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம். பாவிகளுக்காக இவர் இவ்வளோ வேதனைப்படுறாருன்றத யாருமே யோசிக்கலையா பாருங்களேன், யாருமே யோசிச்சு பார்க்கலாம். இவர் இதற்காக சாகிறார், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்ன்னு அந்த 5வது வசனத்தில் வர்றது யாருமே அதை உணர மாட்டாங்களா அந்த காலத்தில். இது ஒரு தீர்க்க தரிசனம், அவர் ஒரு பலியாடாக மக்களுடைய பாவங்களுக்காக சாகுவாருன்றது ஒருத்தரும் யோசிக்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்களா, தனிமையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஓகே, முதலாவது என்ன, நீதிமன்றத்தின் மரண தண்டனைனால சாக போறாரு. ரெண்டாவது, அவருடைய சாகும்போது அவருடைய சந்ததியில ஒருத்தரும் அவர் ஏன் எதுக்காக சாகுறாருன்னு யோசிக்கவே மாட்டாங்க. மூணாவது, ஒரு ஆச்சரியமான அடக்கம், ஆச்சரியமான அடக்கம். ஒன்பதாவது வசனம் பாருங்களேன், துன்மார்கனோட அவருடைய பிரேத குழி நியமித்தார்கள். அதுதான் நடக்கணும், அதான் கரெக்டு. ஒரு மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்ட கைதி, மரண கொடுமையா கொலை செய்யாத கைதிக்கு வந்து, குற்றவாளிக்கு வந்து பொதுவா என்ன செய்வாங்க, குற்றவாளிகளோடு அவனுக்கு அடக்கம் பண்ணுவாங்க. அதான் பொதுவான வழக்கம் யூதர்களுக்கு மத்தியில். அந்த கிரிமினல்ஸ், ரோமர்களும் சரி, ஒரு சிலுவையில் அரேஞ்சவங்கள அவங்க சும்மா விட மாட்டாங்க, அநியாயமாக தான் அடக்கம் பண்ணுவாங்க. யூதர்களுக்கு மத்தியில் அதுவும் ஒரு குற்றவாளின்னு தீர்க்கப்பட்டவனுக்கு ஒரு ஒழுங்கான கண்ணியமான அடக்கத்தை செய்யவே மாட்டான். இதான் எல்லாரும் திட்டப்படுவாங்க, இதுதான் நடக்கும். இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒன்று நடக்குது. அவருக்கு துன்மார்களோட அவருக்கு கல்லறை நியமிக்கப்பட்டா என்ன நடக்குது? ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவனாடோட இருந்தார். எப்படி? என்ன ஒரு ஆச்சரியம்! நம்மளால யோசிக்கவே, நம்ம கலாச்சாரத்தில் அது யோசிக்கிறதுல, இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். குற்றவாளியின் மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டு மரத்துல தூக்கப்பட்டு சபித்து ஒருத்தர் கொலை செஞ்சவங்களுக்கு போய் எப்படி ஒரு மரியாதையோடு ஒரு அடக்கம் செய்யறது? ஐஸ்வர்யமானோடு கண்ணியத்தோடு மரியாதையோடு எப்படி அடக்கம் நடக்கும்? ஆனால் இது தீர்க்க தரிசனம் சொல்லுது, இப்படி நடக்கும். திஸ் இஸ் த ப்ராஃபசி. ப்ராஃபசி, குற்றவாளிகள் ஐஸ்வர்யவானோடே நடத்த அடக்கம் பண்ணப்படவே மாட்டாங்க. குப்பத்தொட்டி மாதிரி குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டு ஓநாய்களும் கழுகுகளும் வந்து சாப்பிட்றதுக்கு தான் அவங்க உடம்ப போடுவாங்க. கார்பரேஷன் இல்லை உடம்பு தூக்கிட்டு போட்டோன்ற மாதிரி எப்படிங்க ஒரு கிராண்டாக ஒரு ராஜாக்கு நடக்கிற மாதிரி ஒரு அடக்கம் நடக்குமாமே, ஐஸ்வர்யவானோடு எப்படி நடக்கும்? ஆச்சரியமான ஒரு அடக்கத்தை பற்றி பேசுது. ஒன்றாவது, நீதிமன்றத்தின் மரண தீர்ப்பு ஒரு தீர்க்க தரிசனம், சிந்திக்காத ஒரு சந்ததி, ஆச்சரியமான அடக்கம். நாலாவதாக, முழுமையான குற்றமற்றவர். அந்த வசனம் 9b இரண்டாவது பாகம் என்ன சொல்லுது? அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கொடுமை, நம்ம வெளியில செய்கிற செயல்களும் வார்த்தைகள் கொடுமை. கொடுமையா பேசுறோம், கொடுமையா திட்டுறோம், கொடுமையா அடிக்கிறோம், அதெல்லாம் வெளியில செய்யறோம். கொடுமைன்றது வெளி பிரகாரமான பாவ கிரியைகளை குறிக்குது. ரெண்டாவது என்ன இருக்குல்ல, அவர் வஞ்சனையும் அவர்கிட்ட இல்லையா. வஞ்சனைன்றது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள், கசப்புகள், விரோதங்கள், அதெல்லாம் ஏமாத்தம். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, வெளியில சிரிச்சுக்கிட்டு ஐயோ வந்தீங்களா, எவ்வளவோ அருமையா உங்களை உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன் வந்தீங்கன்னு உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு இருப்போம். உங்க மூஞ்சிய பார்க்கறதுக்கு இஷ்டம். அந்த மாதிரி வஞ்சனை அவர்கிட்ட இல்லை. வெளியில ஒன்று உள்ள ஒன்றுன்னு இல்லை. வெளியில எந்த விதமான பாவ வார்த்தைகளோ கொடுமையான செயல்களோ பார்க்க முடியாது, உள்ள முழுமையா எந்த வஞ்சனையும் இல்லை. அதெல்லாம் என்ன, முற்றுமுழிய குற்றமற்றவராக இருந்தார். வெளியிலையும் உள்ளையும், வெளியில எந்த பாவ செயலும் இல்லை, இருதயத்தில் எந்த பாவ எண்ணங்களும் இல்லாத குற்றமற்றவர். இதான் ஒரு பரிதாபமான. அப்ப ஏங்க அவர் மரண தீர்ப்பு கொடுத்தாங்க? தவறா நினைச்சு கொடுத்த தீர்ப்பது இல்லைங்களா. அவர் பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர், முழுமையான குற்றமற்றவர். என்ன ஒரு தீர்க்க தரிசனம்! இந்த நாலு காரியம் ஒரு காலம்ல போட்டுக்கிட்டீங்களா மனசுல? நாலு காரியம் இல்லைங்க பாஸ்டர், தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே பிரசங்கெல்லாம் புரியாது உங்களுக்கு. இந்த நாலு காரியம் மனசுல, ஃபர்ஸ்ட் காலம்ல நாலு தீர்க்க தரிசனங்கள், ரெண்டு வசனங்கள்ல இவர் மரண தண்டனை கொடுக்கப்பட போறார் நீதிமன்றத்தினால. ரெண்டாவது என்ன, சிந்திக்காத ஒரு சந்ததி, அவர் ஏன் சாகுறாருன்னு சிந்திக்க மாட்டாங்க அந்த டைம்ல. ஆச்சரியமான ஒரு அடக்கம் அவருக்கு நடக்க போது, எதிர்பாராத ஒரு அடக்கம் நடக்க போது அவர் குற்றமற்றவரா இருப்பான். இதுதான் மேசியாவுடைய நாலு தீர்க்க, இதுதான் அவருடைய அடையாளம் என்று நமக்கு சொல்லப்படுது. இந்த அடையாளங்களை வைத்து இந்த பக்க காலம்ல வந்து இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்கு வரப்போறோம், கம்யூனியனுக்கு வரும்போது இயேசுடைய பாடுகளை நம்ம நினச்சி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவர் வாழ்க்கையில் இருக்கிற வம்ச வரலாறு, அவர் பாடுபட்ட பாடுகளை நம்ம மனசுக்கு முன்பதாக கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கு ஒப்பு ஆகுதுன்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்கள். நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக இப்படித்தான் அவர் மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார்னு சொல்லப்படுற வசனங்கள் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. முதலாவது ஒன்று எடுத்து பாருங்கள், நீதிமன்றத்தின் மரண தண்டனை. இயேசு அப்படி செய்யப்பட்டாரா? இரவோடு இரவாக அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன கார்டனில் செய்து ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு ஜபம் பண்ணி நமக்கு மிகப்பெரிய வியாகுலத்தோடு ரத்த வேர்வை சிந்தி நம்ம கோபாக்கினியை குடிக்கணும் என்பதற்காக பலத்த மன்றாடி ஜபம் பண்ணார். அந்த நேரத்தில் அவர் ஜபத்தை தடை பண்ணி வந்து அந்நியாயமாக அவரை பிடிச்சி இரவோடு இரவாக கூட்டிட்டு போய் கோர்ட்டே கூடாது எந்த கோர்ட்டும் இரவோடு இரவாக கூடி 6 விசாரணைகளை நடத்தி 3 மத விசாரணை 3 அரசியல் விசாரணை ரோமரும் யூதர்களும் சேர்ந்து எல்லா விதமான நியாயத்தையும் புரட்டி எல்லா அநியாயத்தையும் ஒழுங்கினையும் செய்து கடைசியில் அவருக்கு மரண தீர்ப்பை கொடுத்துட்டார். எந்த குற்றமும் இல்லை, மரண தீர்ப்பை கொடுத்து அந்த யூத சன்னிதிரிய சங்கம் அவரை முகத்தில் குத்தி கன்னத்தில் அரைஞ்சி முகத்தெல்லாம் துப்பி எல்லா கூட்டமும் அவருக்கு செய்யக்கூடாத கொடுமையை செய்து இழுத்துட்டு போய் ரோமர் கிட்ட கொடுத்தா அவங்க ஒரு குற்றமும் காணலைன்னா அவனை பிளாக்மெயில் பண்ணி மரண தீர்ப்பை வாங்கி அவர் மேலே கொடுத்துட்டான். கொடுத்து எவ்வளோ அநியாயமாக எடுத்துட்டு போய் அவரை இழுத்துட்டு போய் சிலுவையில் அறைந்தாங்க. அதுதான் அந்த வசனம் என்ன சொல்லு, இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் அவர் எடுக்கப்பட்டார். எடுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்கன்னு இல்லைங்களா, எடுத்துட்டாங்க. எதில்? இடுக்கத்திலும் நியாய தீர்ப்பிலையும் அவர் அறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், எடுக்கப்பட்டார்ன்ற 3 வார்த்தைகள் வந்து இயேசுக்கு நடக்காத கொடுமைகள் அநியாயங்கள் நடந்த அந்த ராத்திரியை நமக்கு ஞாபகப்படுத்துது. என்ன ஒரு கொடுமைகள் அவருக்கு நடந்துச்சு. அந்த ரோமர் சோல்ஜர்ஸ் எல்லாம் அவருக்கு முடிசூட்டு விழா செய்கிற மாதிரி ஒரு கேலியாக முள்முடி போட்டு முகத்தில் துப்பி குச்சியில் அடித்து அவர் தாடியை பிடுங்கி செய்யக்கூடாத கொடுமைகளை செய்தாங்க. இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் அவர் எடுக்கப்பட்டார், அறுக்கப்பட்டார். பாருங்களேன், ஒரு அறுக்கப்பட்டார்னும் போது ஒரு மரம், கனி தருகிற மரம், அவர் வயசானதில் விழுந்து அவராக செத்து போகலை, அதே மகா பெரிய கனி தந்துக்கிட்டு இருந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க, வெட்டி எடுத்து அவருக்கு செஞ்ச அநியாயம். ரெண்டாவது, அவர் இருந்த காலத்தில் சிந்திக்காத அவர் ஏன் இப்படி பாடுபடுறாரு, எதுக்கு அவருக்கு இப்படி நடக்குதுன்னு யாராவது சிந்திச்சு பார்த்தாங்களா? யாருக்காவது என்ன இருந்துச்சா, நம்ம பாவங்களை சுமந்து தேவ பரிகாரத்தை செய்ய வந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யாருக்காவது என்ன இருந்துச்சா? ரோமர்களுக்கு இருந்துச்சா? அவங்க மனம் கலங்கி ரொம்ப குழம்பி போயிருந்தது அந்த ரோம கவர்னர். யூதருங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு சந்தோஷம், இனிமேல் நம்ம பதவியை காப்பாற்றிக்கலாம். யூத தலைவர்கள் அந்த மக்கள் எல்லாம் ஒரு மதவெறி பிடிச்சி ஒரு தேசிய தேச பக்தத்தில் இருக்கிற மாதிரி நம்ம தேசத்தை காப்பாற்ற வந்தவன் ஏமாத்திட்டார், ரோமர்லேருந்து நம்மளை காப்பாற்றுவார், அரசியல் வெற்றியை கொடுப்பார், நம்மளை ஏமாத்திட்டார். ஒருத்தருக்குமே ஒரு ஐடியாவே இருக்குல்ல, யோசிச்சே பார்க்கல பாருங்களேன், என்ன கொடுமையாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. நண்ப இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு புரிஞ்சிச்சா? 3 வருஷம் சொல்லி கொடுத்தாரு, நான் என்ன பாடுபட வேண்டும், நான் உயிர்த்தெழுந்து பரிகாரம் செய்ய வேண்டும்னு அவங்க ஒருத்தருக்குமே புரிஞ்சுக்கல, எல்லாம் ஓடிட்டாங்க. உங்களால் யோசிக்க முடியுமா, ஒரு சந்ததியில் ஒருத்தனும் யோசிக்கல இவ்வளோ பெரிய மகத்தான பணியை அவர் செய்ய வந்திருக்கிறது. சிந்திக்காத தலைமுறையை பார்க்குறோம், யாருக்குமே புரியலை. அந்த எக்ஸ்பிரஷன் யோசிச்சு பாருங்க, அவர் ஜீவனுள்ளவர்களுடைய பூமியிலிருந்து அவர் அறுக்கப்பட்டார், அறுக்கப்பட்டார். என்ன ஒரு சோகம், மரணோன்றது. அவர் மறித்து அவர் ஏன் மறித்தார், எதுக்குன்னு அவரை பற்றி யோசிக்கவே இல்லையா? செத்த பிறகு நம்ம யோசிக்காமல் இருக்கிறோமா? எங்கள் அம்மா இப்போ நம்ம யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க அருமையானவங்க, அவங்க முகத்தை நம்ம இன்னுமே பார்க்க முடியாது, அவங்க குரலை நம்ம கேட்க முடியாது இல்லைங்களா? அவங்களுடைய இதெல்லாம் நமக்கு இருக்காது. நான் எங்கள் அம்மாவை யோசித்து பார்க்குறேன், எங்கள் அம்மா என்னை கூப்பிட்ற மாதிரி இந்த உலகத்தில் ஒருத்தரும் கூப்பிட்டு கூட மாட்டேன். ஏன் சொல்லுங்கள், அவங்களுக்கு பேச வராது, பேச வராது. அவங்க வந்து எனக்கு என்ன முரளின்னு கூப்பிட முடியாது, என்ன புடான் தான் கூப்பிடுவாங்க. அவங்க பாஷை அது புடான் புடான் புடான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த குரலே நான் கேட்க முடியாது, யாருமே நான் அப்படி கூடவே முடியாது, அவங்க குரலே கேட்க முடியாது. ஜஸ்ட் பாருங்க, இந்த உலகத்திலேயே அன்புன்னு இருந்ததுன்னா அன்பின் உருவம் எடுத்த தெய்வம், இந்த உலகத்தில் ஜீவாதிபதி அவர் தான், எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். அவரை மாதிரி ஊரெல்லாம் தெரிஞ்சு நன்மை செய்த ஒருத்தரும் இந்த உலகத்தில் இல்லை. அந்த பலஸ்தீனா தேசம் முழுவதும் இருந்த மக்களுடைய வியாதியை சரி செய்து, இக்கட்டான மக்களுக்கு கஷ்டங்களை சரி செய்து, எவ்வளோ நன்மைகள் செய்த அவர் திடீர்னு இறந்துட்டாரு. அதை பற்றி ஒருத்தருமே ஒரு என்னமே யோசிக்கலையாமே, ஒருத்தருக்குமே ஒரு வித்தியாசப்படலையாமே, உன்னால் யோசிக்க முடியுதா? ஜீவாதிபதி இறந்துட்டாருங்க. ரெண்டாவது வாட்டி அவங்க யோசிச்சே பார்க்கலாம். காஸ்பிள் நமக்கு அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்லுது? அவர் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கார், எவ்வளோ மகத்தான பணியை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க போகிறவங்க அந்த வசந்தத்தில் என்ன போட்டிருக்குன்னா, வழி அருகையில் போகிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க யாருமே இதை பார்க்கணும்னு வரல, அவங்க கறி வாங்கலான்னு போயிட்டு இருக்கிறாங்க, சொந்தக்கார சந்திக்கலான்னு போயிட்டு இருக்கிறாங்க, என்ன சாப்பிடலான்னு கோயிலுக்கும் அதுக்கும் இதுக்கும்னு வேற ஏதோ வேலையில தான் ஈடுபட்டிருக்காங்க. போற வழியில அவரை துளுக்கி தலையை துளுக்கி அவமானப்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்களாம். சிந்திக்காத ஒரு சந்ததினா அதான் சந்ததி. யோசிச்சு பாருங்க, என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இதுதான் மனுஷ குலத்தினுடைய சீர்கேடு. மனுஷ குலத்துல நம்ம பிறந்ததுக்கு வெக்கப்படணும்னா இந்த விஷயத்துக்கு தான் வெக்கப்படணும். நீங்களும் நானும் மனுஷனா இருக்கிறதுக்கு வெக்கப்படணும்னா இதுக்கு தான் வெக்கப்படணும். ஏன்? கடவுள் எவ்வளோ மகத்தான பணியை செய்துகிட்டு இருக்கிறார், எவ்வளோ மகத்தான பணியை செய்யறதுக்கு தன் குமாரனை அனுப்பினார். அன்னைக்கு அதை பத்தி அக்கறை இல்லை, இன்னைக்கு அக்கறை இருக்கா? இன்னைக்கு நீங்க வந்தவங்க உங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்கா? என்ன பெருசா இயேசுடைய மரணத்தை சிந்திச்சு வந்திருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, எதை பத்தி உங்களுக்கு அக்கறை? உங்க மனசுல இதை பத்தி என்ன மனசுல வச்சிருக்கீங்க? எந்த அளவுக்கு இயேசுடைய மரணமோ அவருடைய பாடம் உங்களுக்கு பெருசா இருக்கு? எப்போ ஆராதனை முடியும்? எப்போ போய் அடுத்தது பிரியாணி சாப்பிடலாம்? எப்போ போய் சொந்தக்காரை சந்திக்கலாம்? எப்போ போய் அதை செய்யலாம்? மற்றதுல தான் யோசனை. இது எத்தே ஜீவாதிபதி, எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்குற கடவுள் வந்து சாகுறாரப்பா, உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, என்னப்பா இது வேலை, என்னத்துக்கு இப்படி நடந்துச்சுன்னு அது எதுக்காவது சீரியஸாக யோசிச்சிருக்கிறீங்களா? அது என்றைக்காவது உங்களுக்கு முக்கியமாக பட்டிருக்கா? அது உங்கள் யோசனையில் ஏதாவது முக்கியத்துவம் எடுத்திருக்கா? யோசிச்சு பாருங்க, இது முக்கியம் இல்லை. ஏன் தெரியுமா? அந்தளவுக்கு சீர்கெட்டு போன ஜாதியில் நம்ம வந்துட்டோம். சீர்கெட்ட மனித குல ஜாதி, வேற எல்லாத்துக்கும் யோசனை, வேற எல்லாத்துக்கும் முக்கியம், எல்லாத்தையும் ஓடுறது, இதை பத்தி ஒரு எண்ணமும் இல்லை. இதான் மனித குலத்தின் சீர்கேடுங்க. யாருக்கும் அதை பத்தி அக்கறை இல்லை. அன்னைக்கு இருந்த சந்ததி மாத்திரம் இல்லை, இன்னைக்கு இருந்த சந்ததி ஒருத்தரும் அதை பத்தி யோசிக்கல. அவங்களுக்கு என்ன, இன்னைக்கும் அன்னைக்கு மாதிரி அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு ஜபத்தை அடிச்சுட்டு வரணும், ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வரணும், இன்னைக்கும் அப்படி வந்திருக்கலாம். நீங்க வந்தோம் கம்யூனியன் எடுத்துட்டு வரணும், ஒரு சடங்கு முடிஞ்சு போச்சு. இயேசுடைய பலி எவ்வளோ பெருசுங்க உங்கள் மனசில்! சிலுவை அன்றி வேற எனக்கு இல்லைன்ற மகத்துவம் இயேசுடைய பலி உங்களுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். உலக இன்பங்களுக்கு சில பேர் முக்கியம், சில பேருக்கு சடங்குகள் மதம் முக்கியம், சில பேர் அரசியலில் பிஸி, சில பேர் அவங்கவுங்க இதில் பிஸி. யாரும் இவருடைய தாசனை பற்றி, இவர் செஞ்ச பாடு பற்றி யாருக்கும் முக்கியமாக போகலை. அந்த வசனம் பாருங்களேன், இன்னைக்கு இயேசுடைய மரணத்தை நம்ம நினச்ச வந்திருக்கும் போது நம்ம எப்படி நினச்சிருக்கிறோம்? இது பாருங்க, அந்த பாஷை வந்து என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வதிக்கப்பட்டார். மீறுதலின் நிமித்தம் கிருபாதாறு பலியாக நம்ம ஃப்ரைடே ப்ரேயர் மீட்டிங்ல படித்தோம். பாவிகளாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மாபெரும் தேவை என்ன தெரியுமா? நம்ம மேல கடவுளுடைய கோபம் இருக்குது. அவர் நம்மளை பார்க்கும்போது நம்ம செஞ்ச பாவம்லாம் அவருக்கு முன்னாடி நிற்குது. அந்த பாவத்தின் மூலமாக தான் பார்க்குறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிற நிலைமையிலேயே நம்ம இல்லை, பாவம்லாம் அவருக்கு நியாயப்பிரமாணம் புக்கில் இருக்குது. அவர் மறக்கவே முடியாது. அவர் மனசில் நம்மளை பார்த்தா பாவையாக தான் பார்க்குறார். அந்த பாவம் அழிக்கப்படணும். அந்த பாவம் அழிச்சா தான் நம்மளை சந்தோஷத்தோடு அவர் பார்க்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இன்னொன்று, அந்த பாவம் தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மளை கரப்படுத்தி இருக்கிறது, நம்மளை தீட்டுப்படுத்தி இருக்கிறது, அது துடைக்கப்படணும், நாம் கழுவப்படணும். இது ரெண்டு தான் பெரிய தேவை. கடவுள் என்னை பார்க்கறதுல என்ன, அவர் அந்த பாவத்தை அழிச்சு போடணும். ரெண்டாவது, என்னை முழுசாக கழுவணும். அது எப்படித்தான் நடக்கும்? யாராவது நீதியான கடவுள் செஞ்ச குற்றத்தை அழிச்சிருவாரா? ஒரு கொலகாரம் போய் ஜட்ஜுகிட்ட ஜட்ஜ் அது கொஞ்சம் அந்த எவிடன்ஸை கொஞ்சம் கிழிச்சு போட்டுருங்கன்னா ஒத்துக்குவாங்களா? ரெண்டு மடங்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும். நீதிபதியான கடவுள் அது செய்வாரா? அதை அழிச்சா தானே என்னை மன்னிக்க முடியும், என்னை ஏற்றுக்கொள்ள முடியும். எப்படி அவர் செய்யறது? என்னை எப்படி பரிசுத்த கடவுள் வந்து என்னை தொட்டு எப்படி என்னை கழுவ முடியும்? அதுக்கு ஒரே விட என்ன, அவருடைய இறக்கம். அவருடைய இறக்கத்தில், மாபெரும் இறக்கத்தில் ஒரு வழி அவர் கண்டுபிடிச்சார். அதிசயமான வழி இறக்கம்னா அவருக்கு எவ்வளோ விலை அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த இறக்கத்தை காட்டுறதுக்கு. மிகப்பெரிய விலை, தன்னுடைய ஒரே பிள்ளையாக மனுஷனாக அனுப்பி நீங்களும் நானும் காலமெல்லாம் செய்த பாவத்துக்கு தண்டனை அவர் மேலே போட்டு அவர் மேலே அந்த கோபத்தெல்லாம் காமிச்சு எந்த அளவுக்கு அந்த வழி அதிசயமாக பண்ணாருன்னா, என்ன நம் அவருடைய நீதியான புக்கில் நம்முடைய பாவங்கள்லாம் தொடைச்சு இல்லாமல் பண்ணுறது மாத்திரம் இல்லை, சகலமும் அறிகிற கடவுளுடைய மூளையில் இன்னமே நம்ம பாவமே மறந்து போச்சான். யோசிச்சு பாருங்க, கடவுள் ஏதாவது மறப்பாரா? ஆனால் இயேசு செஞ்ச பணியினால் என்ன ஆச்சான் தெரியுமா? நீங்களும் நானும் செஞ்ச பாவத்தை மறந்தே போயிட்டார். என்ன அதிசயங்க, மறந்தே போயிட்டாரா? நம்ம செஞ்ச பாவமே அவருக்கு தெரிய மாட்டேங்க, ஏன்னா அப்பேற்பட்ட பணியை இயேசு செய்யறதுக்கு அவர் அனுப்புனார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம் பாவங்களை கழுவி நம்மளை ஏற்றுக்கொண்டு நரகத்துக்கு போகிற மக்களை காப்பாற்றுறதுக்காக இத்தே பெரிய பலி அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு கிடைக்குமா, இந்த டிவி கிடைக்குமா, உலகம் கிடைக்குமா, அதை செய்வனான்ற அக்கறையிலேயே ஓடுற மனித சிந்திக்காத மனித குலத்தை என்ன செய்யுது? இங்கத்தான மனித குலத்தின் சீர்கேடை பார்க்க முடியும். எந்த அளவுக்கு பாவத்தில் நம்ம விழுந்து போயிட்டோம், இது பெருசு இல்லையா? மாபெரும் பெரிய வேலை இல்லையா? அவங்க சிந்திக்கலை, நம்மளும் சிந்திக்கிறதுல. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பணி, எவ்வளோ பெரிய தேவனுடைய இறக்கம், எல்லையற்ற தேவனுடைய இறக்கம், அவர் விலை கொடுத்துக்கிட்டு இருக்கார். நித்திய தேவனே செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் அது, மிகப்பெரிய தியாகத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லையா? அதை யாருக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிந்தனை இல்லையா? அந்த குரலில் சோகம் தெரியுதா? இது யார் பேசுறது தெரியுமா? ஐசாயா பேசல, என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் கடவுளே பேசுறார். என் ஜனம், அவங்களுடைய மீறுதல். மீறுதல்னா என்ன? நம்ம செஞ்ச பாவம், நீங்க செய்யற பாவம் சாதாரணம் இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாகவே ஒரு தீவிரவாதம் செய்யறீங்க, கலம். அவர் செய்யாதான் நான் செய்வேன், பரலோகமே நம்ம மேல கோபமா இருக்கு. ஒசாமா பின்லாடன் அமெரிக்காவை போய் எப்படி கோபப்படுத்திட்டு போயிட்டான், அந்த மாதிரி பரலோகத்தையே கோபப்படுத்திட்டு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உடமா பரலோகம் நம்மள. அந்த மாதிரி மீறி இருக்கோம் நம்ம. அந்த மீறுதலை அவர் மேல போட்டு தண்டனையை கொடுத்தாராமே. என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். ஆனா மனித குலத்தின் சீர்கேடின் உச்சக்கட்டம் எங்க தெரியுமா? உச்சக்கட்ட சீர்கேடு எங்க தெரியுமா? இயேசுடைய பாடு நமக்கு பெருசா தெரியாத இருக்கிறதா? அதை பத்தி நம்ம வெக்கப்படணும், அதை பற்றி ரொம்ப ரொம்ப வெக்கப்படும். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் தான் நம்மளை மனம் திரும்ப வச்சு கண்ணை திறக்க வச்சு இந்த மகத்தான பாடு எதற்காகப்பட்டார். பவுல் சொன்ன மாதிரி ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரமானார், பரிகாரமானார். இங்கே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இன்னமும் இயேசுடைய பாடு உங்களுக்கு முக்கியமாக இல்லை, சீரியஸாக இல்லாமல் இருந்தால் உங்களை ஆண்டவருடைய நாமத்தில் நான் எச்சரிக்கிறேன், இந்த அசட்டத்தனம் தான் உங்களை நரகத்துக்கு கொண்டு போவோம். இது மன்னிக்க முடியாத பாவம். இயேசு கிறிஸ்துவுடைய பாடு காண்டி உங்களுக்கு முக்கியமா இல்லாம இருந்தா அதுக்கு தான் மன்னிக்க முடியாத பாவம், அதுதான் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிற. எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். இத்தே பெரிய தியாகத்தை நமக்கு அக்கறை இல்லைன்னா பயங்கரமான நரகம் உங்களுக்கு காத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, இதை பத்தி அக்கறையா இருக்காதிங்க. ஏன், ஒரு குற்றமற்றவர் தண்டிக்கப்படுறது மாத்திரம் இல்லை, எந்த அளவுக்கு நாம் சீர்கெட்டு குருடாக்கி போன பாவத்தினாலனா என் பாவத்தை சுமந்து என்னுடைய பரிகாரத்தை செய்யறதுக்காக பாடுபடுகிற ஒரு தெய்வ குமாரன் பத்தி அவர் அவ்வளவு பாடுபட்டா எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை. என்னுடைய சாப்பாடு துணி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட வரப்போற தண்டனை சொல்லியே முடியாது, சொல்லியே முடியாது. மனம் திரும்புங்க அதுக்காக, அதை விட முக்கியம் இல்லைங்க. இந்த அன்புக்கு இணையேதும் இல்லையே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே, அந்த ஜனங்க சிந்திக்காம இருந்த அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கும் நிறைவேறுது. சிந்திக்காத மக்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. மூன்றாவதாக அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? ஆச்சரியமான அடக்கம். துன்மார்களோட அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். சிலுவையில் அறையப்படுறது வந்து உடம்புல கட்டுமிராண்டியான வேதனை கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, அதனோட பிளான் என்னன்னா மனுஷனை எவ்வளவு அவமானப்படுத்தணும், இதுக்கு மேல அவமானம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, அவளை பிடிச்சி துணியெல்லாம் கழட்டி அதுவும் அசிங்கமா உடம்பெல்லாம் திறக்க வைத்து கையை காலெல்லாம் பிரிச்சு அங்க ஆணி அடிச்சு அசிங்கமா விகாரமா தொங்க விடுற அவமானம் இருக்கு. அதுவும் எங்கேயாவது சந்தில் தொங்க விட மாட்டாங்க, மலையின் மேல எல்லாரும் பார்க்கும்படிக்கு, தெளிவா பார்க்கும்படிக்கு அவமானப்படுத்தணும். அவமானகரமான சிலுவை மரணம். அது அது முடிச்சு அதோடு நிற்க வைக்க மாட்டாங்க. அதில் இருக்கிற ரொம்ப உச்சக்கட்ட அவமானம் என்னன்னா, அந்த உடம்பை நடத்துவாங்க பாருங்க, மூணு நாள் அப்படியே அநாத பணமாக பண்ணுவாங்க இல்லைங்களா, அநாத பணமாக அப்படியே சிலுவையிலே விட்டுருவாங்க. கடுகு அது இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போன பிறகு அந்த உடம்பை எடுத்து அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க, கார்பரேஷன் குப்பை தொட்டியில் அங்கே வந்து ஓனாகி நான் பயங்கரமாக அவமானப்படுத்தணும். அதை அப்படி பண்ணுறதுக்கு தான் இயேசுடைய பாடியை வச்சுருந்தாங்க, அப்படி பண்ணுறதுக்கு தான் இயேசு. அது தான் மத தலைவர்களும் அதில் ரொம்ப ஊக்கமாக இருந்தாங்க, அப்போ தானே இயேசு மேசியான்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அது எல்லாமே அப்படி தான் நடந்திருக்கணும். ரோம் யூத கலாச்சாரம் அவருடைய பிரமாணத்தின் எண்ணமே மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், அவனுக்கு ஒரு நல்ல அடக்கத்தை கொடுக்கவே கூடாது பிரமாணத்தின்படி. ரோம் ரூலே குற்றவாளியாக தீர்க்கப்பட்டவனுக்கு நல்ல அடக்கம் கொடுக்கக்கூடாது சிலுவையில் அறையப்பட்டவன். அந்த அரசாங்க கட்டளைகள்லாம் மீறி, கலாச்சாரத்தின் கொள்கைகளை மீறி, எல்லாம் மீறி, ஒரு விபரீதமாக ஆச்சரியமாக எப்படிங்க அவருக்கு ஒரு ஆச்சரியமான அடக்கம் நடக்க முடியும்? அப்படி போட்டிருக்கே தீர்க்க தரிசனம். அதனால் நம்ம என்ன பார்க்குறோம், இயேசுடைய வம்ச வரலாறு நம்ம படிச்சுட்டு வரும்போது என்ன, துன்மார்கனோடே அவருக்கு பிரேதக்குழி நியமிக்கப்பட்டு ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யானோடே இருந்தார். பாருங்களா, ஐஸ்வர்யம் நம்ம படிச்சில்லையா மத்தேயுல 27வது அதிகாரத்தில், எங்கேருந்து வந்தானோ தெரியல அந்த ஜோசப் ஆஃப் அரிமத்தேயா, திடீர்னு அப்படியே வந்த மாதிரி வந்து அவர் தேசத்துக்கு விரோதமாக பதவியை தன் உயிரையே பணைய வச்சு பதவிக்கு விரோதமாக அற சொத்து அந்த ஊர்லேயே இன்னுமே அவன் வாழ முடியாது. எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு தன்னை தைரியப்படுத்திக்கிட்டு போய் பிலாத்துக்கிட்ட கேட்க போகிறான். எப்படிங்க வந்துச்சு அவனுக்கு தைரியம்? அவன் போய் கேட்கறது மாத்திரம் இல்லை, பிலாத்து கோலையான ஆளு ரோம் ரூலை மீறி போய் பாடியை கொடுத்துட்றாரு, என்ன ஒரு ஆச்சரியம். இது எப்படி நடக்க முடியும், எப்படி நடக்க முடியும்? ஆனால் நடந்து இயேசுடைய பாடியை அவர் எடுத்து அவர் நல்லா அழகாக சுருட்டி எத்தனையோ ஒரு ராஜா அடக்கம் பண்ணுற மாதிரி எத்தனை ராத்தல் தைல இதெல்லாம் போட்டு அவர் ராஜா அடக்கத்தோடு கனத்தோடு ஐஸ்வர்யவானுடைய கல்லறை அவர் அடக்கம் பண்ணார், பிராண்ட் நியூ கல்லறையில். ஏன் பிதா தன்னுடைய குமாரனுடைய உடம்பை கேவலப்படுத்துறதுக்கு விடலை, ஒரு ராஜாவுக்கு அடக்கம் தருகிற மாதிரி தந்தார். ஓகே, அதை அருமையாக பார்க்குறோம். 9வது வசனத்தில் ஐசாயால் இன்னொரு கடைசி தீர்க்க தரிசனம் என்ன, அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயினால் வஞ்சனை இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தாசனுடைய முற்றுமுடிய குற்றமற்ற தன்மை, இது இயேசுவில் பார்க்கல, இயேசுவில் பார்க்கல. அந்த விசாரிக்கிறவங்க தலைவர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் பிறந்ததுலேருந்து வாழ்ந்த 30 வருஷம் வரை பார்த்தாங்க, அவங்களுக்கு எல்லா ரெக்கார்டும் தெரியும், அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் அவங்க ஊரில் தானே இருக்கும், எல்லாமே தெரியும். ஒரு பொய் நம்புகிற பொய்ய கூட தப்பாக அவரை குற்றம் சாட்டுறது கண்டுபிடிக்க முடியல, உண்மை விடுங்க, பொய்ய ஒரு நம்புகிற மாதிரி ஒரு பொய்யை கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. என்ன ஒரு குற்றமற்றவராக இருப்பார் அவர்னால ஒன்றுமே கண்டு, எத்தனையோ போய் சொல்லி பார்க்குறாங்க எதுவுமே ஒத்து வரல, அவ்வளோ குற்றமற்ற. அவர் வாயில் ஒரு கொடுமையும் அவர் கொடுமையாக சொன்னதாக பார்க்கல, வஞ்சனையும் அவர் உள்ளத்தில் பார்க்கல, வெளியிலையும் உள்ளையும் குற்றமற்றவராக வாழ்ந்ததாக பார்க்குறோம். ஏன் அந்த பிலாத்து என்ன பண்ணார், ஏதாவது குற்றத்தை கண்டு திருப்பி திருப்பி அடிச்சுக்கினார், இந்த மனுஷனை என்கிட்ட கொண்டு வந்தீங்க நல்லா விசாரித்து பார்த்துட்டு என் முடிவு என்ன, இவரில் ஒரு குற்றமும் காணேன், குற்றமற்றவர். கூட இருந்த கூட சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு பேர் பக்கத்திலே இருக்கிறாங்க, அவர் என்னென்ன பேசியிருப்பாருன்னு கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, சிலுவையில் அறையும் போது தானே கெட்டதெல்லாம் பேசுவோம் நம்ம, வழி இருக்கும் போது தானே பக்கத்திலே இருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க, நம்மளோ நம்முடைய பாவங்க தப்புங்களுக்காக அனுபவிக்கிறோம், இவரோ நீதிமான், ஒரு குற்றமும் அறியாத நீதிமான். ஏன் அந்த சிலுவையில் அறைஞ்சு எல்லாத்தையும் கண்காணித்த அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னான், செத்த பிறகு இவர் மெய்யாகவே ஒரு நீதிமான், நீதிமான், குற்றமற்றவர், அடிக்கடி குற்றமற்றவர். ஆகவே இந்த 4 தீர்க்க தரிசனங்களை ஒரு பட்டியலில் பார்க்கிறோம், அதுக்கு எடுத்து அந்த பசில்னுவாங்க, பசில் எடுத்து ஒன்றுனா ஒட்டும் அந்த படத்துலேயே நான் போட்டிருந்தேன் பாருங்களேன், இது எப்படிங்க நடக்கும், யாருங்க இப்படி இருக்க முடியும்? மரண தண்டனை நீதி சபையினால் கொடுக்கப்படுறதுதான், அவர் ஏன் சாகிறாருன்னு யாருமே யோசிக்காமல் சாகடிப்பாங்களாம், அவருக்கு ஆச்சரியமான ஒரு அடக்கம் நடக்குமா, ஆனால் அவர் குற்றமற்றவரா, ஒரு தவறும் செய்யாதவரா. இதை பர்ஃபெக்டாக ஒத்து போகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எவ்வளோ தெளிவாக புதிய ஏற்பாடு நமக்கு விளக்குது இல்லைங்களா, அருமையாக விளக்குது. ஆகவே ஒரு சில பயன்பாடுகளுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். இதுலேருந்து பாடத்தில் என்ன படிக்கிறோம்? முதலாவது, அவிசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அறியாதவங்களும் ஆண்டவர் அறிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? விசுவாசம் தேவை. இயேசுவை நம்புகிற விசுவாசம் தேவை. இயேசுவையும் வேதத்தையும் நம்புகிற விசுவாசம் தேவை. இன்னும் இயேசுக்கிட்ட வரலன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிந்திக்கிறாள். நான் உங்களெல்லாம் உணர்ச்சி வசப்பட வைக்கல. சில பேர் உணர்ச்சி வசப்பண்ணி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த மூளை இருந்தால் சிந்திச்சு பாருங்கள். நமக்கு ஏதாவது நடக்கும்னு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்கும்னு யாராவது ஒருத்தர் சொன்னாவே, ஆ அவர் சொன்னது எவ்வளோ கரெக்டாக நடந்துச்சே அப்படின்னு எவ்வளோ ஆச்சரியப்படுறோம். 700 வருஷத்துக்கு முன்பதாக இப்படித்தான் ஒருத்தருக்கு நடக்கும், இப்படித்தான் நடக்கும் நுணுக்கமாக முழுமையாக சொன்னதை எப்படி முழுமையாக மொத்தமாக துல்லியமாக நிறைவேற்ற முடியும் ஒருத்தர்? யோசிச்சு பாருங்களேன். இங்கே போடுறோம், இப்படி தான் 700 வருஷத்துக்கு சொல்லப்பட்டது. இங்கே பார்த்தோன்னா கரெக்டாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, கரெக்டாக அதெல்லாத்தான் செஞ்சு முடிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து. இதில் பார்க்கும்போது ஒன்று நிச்சயமாக முடிவு பண்ணணும், என்ன, இந்த உலகத்திலேயே வேதம் மாதிரி ஒரு உண்மையான புத்தகம் கிடையாது. பைபிள் மாதிரி எத்தனை மத புத்தகங்கள் இருந்தாலும் சரி, பைபிள் மாதிரி ஒரு மத புத்தகம், சத்திய புத்தகம் உலகத்தில் கிடையாது. அது மாதிரி அது சொன்ன ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கும் என்ற ஒரு உறுதி, பைபிள் மேலே நமக்கு விசுவாசம் அதிகமாகணும். வரலாற்று உண்மை, 700 வருஷத்துக்கு முன்பதாக யூதர்கள் வச்சிருந்த அந்த பழைய பாடல் ஐசாயில் இப்படிலாம் போட்டிருக்கு, இப்படி ஒருத்தர் வருவாருன்னு, அது அருமையாக துல்லியமாக நிலவேற்ற இயேசு கிறிஸ்து வந்ததாக பார்க்குறோம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனம் நான் கொடுக்கலாம். இதை வச்சு ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம ஊரில் குறி சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, சன் டிவியில் காலையில் 8 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு ஆன் பண்ணிங்கன்னா குறி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஜோதிஷம் சொல்கிறவங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் வயசானவங்களாக இருப்பாங்க. கவனித்து பார்த்துருக்குறீங்களா, நிறைச்ச முடி தாடியெல்லாம் வச்சுருப்பேன். ஏன், அனுபவம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கூர்ந்து வாழ்க்கையும் சூழ்நிலையெல்லாம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா, பொதுவாக அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லுகிற திறமை நமக்கு வந்துடும். அதெல்லாம் ஒரு பொதுவாக சொல்லலாம். ஆனால் துல்லியமாக விஷயங்கள் எப்படி மாறும்னு நுணுக்கமாக காரியங்கள், ஒருத்தர் மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு, அவர் அடக்கம் பண்ணப்படணும், பாவிகளோடு தான் அடக்கம், மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டவர் போய் திடீர்னு போய் கணத்தோடு அவருக்கு அடக்கம் நடக்கும்னு யார் மட்டும்தாங்க அவ்வளோ துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? கடவுள் மட்டும்தாங்க சொல்ல முடியும். ஒரு கன்னிக்கு பிறப்பார், இந்த ஊரில் தான் பிறப்பார், இந்த காலத்தில் எப்படிங்க, அது தேவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். வேதத்தினுடைய நம்பகத்தன்மையை நம்ம இங்கே பார்த்துக்கணும். பாருங்களேன், ஏதோ நியூஸ் பேப்பரில், டிவி சேனல்ஸில், யூடியூப்பில் அதை இதையும் சொல்லி மனசை கெடுக்க பார்க்க, அதுக்கெல்லாம் நேரத்தை செலவிடுறீங்களே. சத்தியத்தை மாத்திரம் சொல்லுகிற வேதத்தை படிக்கிறது எவ்வளோ நேரத்தை நீங்கள் செலவிடுறீங்க? இன்ஸ்டாகிராமில் மணிக்கணக்கு, யூடியூப்பில் மணிக்கணக்கு, போகிறதே தெரியறதில்ல. இந்த வேதத்தை எவன் படிக்கிறானோ, இந்த வேதத்தின்படி எவன் இரவும் பகலும் தியானிக்கிறானோ அவன்தான் பாக்கியவான்னு வேதம் சொல்லும்போது அந்த வேதத்துக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்குறீங்க நீங்கள்? யோசிச்சு பாருங்கள். இந்த வேதம் தான் சத்தியம், சத்தியமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வேதம் தாங்க நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். அந்த வேதத்தை படிக்கிற கிறிஸ்தவர்களாக நீங்கள் கேலண்டர்னு ஒன்று ஏற்படுத்தணும். எத்தனை பேர் அந்த கேலண்டரை படிக்கிறீங்க? இன்னும் உங்கள் கேலண்டரை பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நுணுக்கமாக வேதம் இப்படி நடக்கும்னு சொல்லிச்சுன்னா அப்படித்தான் நடக்கும். வேதத்தை படிக்காது தொடர்ந்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழியும், தப்பான பாதையில், உலக ஆசைகளில், பொருளாசையில், அதில் இதில் போய் உங்கள் மனசெல்லாம் கெடுத்துக்குவீங்கன்னா கெடுத்துக்க தான் செய்ய போகிறீங்க. தவறான கோணையில் தான் போய் நின்று பயங்கரமாக நிற்க போகுது உங்கள் வாழ்க்கை. யோசிச்சு பாருங்கள், வேதம் இப்படி நடக்குதுன்னா அப்படி தான். இவன் இரவும் பகலும் இது தியானிக்கிறவன் அவன் பாக்கியவான் ஆவான், அவன் கனி தரும்படி அவன் வாழ்க்கை செழிப்படையானா அப்படி தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கா? வேதத்தை மதிக்கிறீங்களா? முதலாவது அதை பார்க்கணும். அது இல்லைன்னா அதை பார்த்து இன்னைக்காவது மனசை மாற்றிக்கங்க. ரெண்டாவது, இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து தான் சாட்சாத்து மேசியா. இயேசு கிறிஸ்து தான் சாட்சாத்து மேசியா. 700 வருஷத்துக்கு முன்பதாக சொன்ன பழைய தீர்க்க தரிசனத்தை துல்லியமாக நிறைவேற்ற மேசியா. அவர் எப்படி மறிப்பார், அதுக்கு அருமையாக இங்க நடக்கிறத பார்க்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட இரட்சகராக உங்களுக்கு மனசுல விசுவாசம் வரலன்னா, இதை விட ஆதாரம் உங்களுக்கு என்னங்க தேவை? வேற என்ன தேவை? எவ்வளோ தெளிவா கண்டதெல்லாம் நம்புறீங்களே, கண்டதுக்கெல்லாம் விசுவாசம் விடுறீங்களே, எவ்வளோ தெளிவாக வேதம் போட்டிருக்கே, இது நடக்கும்னு 700 வருஷம் அது துல்லியமாக நடந்துச்சு. எவிடன்சஸ் பத்தாதா? எவிடன்சஸ் பத்தாதா? இந்த வேதம் என்ன சொல்லுது? இந்த இயேசுவை நம்பலன், இதே இயேசு அவர் அடக்கம் பண்ணப்படுவார், அவர் உயிர் தெளிவார்னு இவரே சொல்லுவார், அப்படியே தான் நடக்கும். இதே ஐசாயா என்ன சொல்றாரு தெரியுமா? இதே இயேசு மீண்டுமாக தேசங்களை தெளிப்பார், தேசத்தை தெளிச்ச பிறகு ஒரு நாள் வருவார், அவரை நம்பாத ஒருத்தரொத்தரையும் பயங்கரமா நியாயம் தீர்த்து நரகத்துல தள்ளுவார். இன்னைக்கு நீங்க நம்பாம இருந்தீங்கன்னா இந்த சத்திய தீர்க்க தரிசனம் உங்க மேல பழிக்கும், நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. இவரை நம்பலைன்னா ஏன் நம்பாம இருக்கீங்க? இவரை நம்புறதுக்கு எல்லா ஆதாரமும் வேதத்துல இருக்க. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவர் தான் ரட்சகர், அவர் தான் ரட்சகர். இன்னைக்கு அவரை நம்பாம இருந்த ஆதாரம் இல்லாததுனால இல்ல, நீங்க பாவத்துல நேசிக்கிறதுனால, பாவத்தினால் குருடாக்கப்பட்டதுனால். ஓகே, தீர்க்க தரிசனங்கள். அடுத்ததாக நம்ம பந்திக்கு போற விசுவாசிகளாக இல்ல அவிசுவாசிகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பந்தி நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா? எப்படி பந்தியில வரணும்? பந்தியில நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா பந்தியில எப்படி வரணும்? சடங்காச்சாரியமா பாஸ்டர் பாலா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சில பேர் ஜூஸ் குடிக்கிறதுக்குனே வருவாங்க, அவங்களுக்கு பந்தியை கொடுக்காதன்னார். அப்படியே வந்துருக்குறோம் நம்ம, ஜூஸ் குடிச்சிட்டா போதும், ஆ நிம்மதி. ஒருத்தர் வந்து ஐயோ எனக்கு கம்யூனியன் கொடுக்கல, ஓடி போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டார், நிம்மதி. அதுலயா பிளஸ்ஸிங் இருக்கு? ஒரு சடங்கா போய் செய்ததுல என்ன பிளஸ்ஸிங் இருக்கு? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மரித்து உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில என் உள்ளத்துல பலிக்கணும்னா விசுவாசத்துல தான் வர்றேன். இது எனக்காக செய்யப்பட்ட பலி, இது எனக்காக கொடுக்கப்பட்ட பலி, என் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்த பலின்னு அதை வந்து விசுவாசத்தில் அனைத்து பிடித்து கொள்ளும் போது தான் வரும். இந்த 4 தீர்க்க தரிசனங்கள் நீங்க எந்த கட்டுல இருந்தாலும் சரி, சில நேரங்களில் குற்றமா விசுவாசிகளும் நம்ம என்ன ஆயிடுறோம், சாத்தா நம்ம காலை கட்டிடுறான், நம்ம கையை கட்டிடுறான், வந்து விசுவாசத்தில் இதை பிடிச்சி அணைச்சு கொள்ளாதபடிக்கு கட்டிடுறான். இந்த 4 தீர்க்க தரிசனங்களை சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு விசுவாசம் உங்களுக்கு கொடுக்க முடியும்? ஏன் முதலாவது தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? அவர் நியாய தீர்ப்பிலிருந்து எடுத்து மறிக்க மரணம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு கடவுள் நியாய தீர்ப்பை கொடுத்துட்டாரு, அதனால அந்த நியாய தீர்ப்பினால அவர் மறித்துட்டாருன்னா இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு இனிமே நியாய தீர்ப்பு இல்லைங்க. கடவுள் ரெண்டு பேருக்கு ஒரே பாவத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாரா? இல்லையே. என்னுடைய நியாய தீர்ப்பு அவர் மேல வந்துச்சு, நான் செஞ்ச பாவத்துக்கு நியாய தீர்ப்பு அவர் மேல வந்துட்டதுனால எனக்கு நியாய தீர்ப்பு இல்லையே. அது உங்க காலை அசைக்காதா? ஐயோ ஆமா, இது எனக்காக கொடுக்கப்பட்ட பலி. ஒரு காலை அசைச்சுக்கோ, ஒரு படி போடுங்க. இன்னும் பத்தலையா? இன்னொரு காலை அசைக்கிறதுக்கு 2 தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? அவர் அந்த பாடம் செய்யும் போது தங்களுடைய பாவங்களுக்கு மறிச்சாருன்னு யாருமே அந்த சந்ததியில சிந்திக்கலையா? உங்க கண்ண ஆண்டவர் திறந்து உன் பாவத்துக்காகத்தான் அவர் மறிச்சாருன்னு உங்க கண்ணை அவர் திறந்திருந்தா, இன்னைக்கு அதுக்காக நீங்க கம்யூனனுக்கு வருதா இருந்தா, நிச்சயமாகவே உங்க பாவத்துக்கு தானே செத்திருப்பார். அதனால தானே உங்க கண்ணை திறந்திருக்கிறாரு. சந்ததியே சீர்கெட்டு போய் குருடாக்கி போச்சு, இவர் எதுக்காக மறிச்சாருன்னு கூட தெரியாம இன்னைக்கு கூட இருக்கே. ஆனா உங்களுக்கு அதை தெரிஞ்சு இன்னைக்கு கம்யூனியன் வரவுக்கு உங்களுக்கு கண்ணை திறந்திருக்கிறாருன்னா, நிச்சயமா உங்களுக்காகத்தாங்க மறிச்சிருப்பார் அவரு. யோசிச்சு பாருங்களேன். 3 தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? அவர் அடக்கம் பண்ணப்படுவார், அவர் அடக்கம் பண்ணப்படுவார். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் சுமந்து செத்து கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ண பிறகு அவருடைய அடக்கம் அது கனத்தோடு அடக்கம் கொடுத்தாராம் கடவுள். ஏன் கொடுத்தாரு? ஒரு குற்றவாளிக்கு பழையற்பாடுல கனத்தோடு அடக்கம் கொடுக்கிறான்னு கடவுள் கனவீனமா தான் அடக்கம் கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். தன் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகளுக்கு, தன் தகப்பனை கேலி செய்யற மகனுக்கு பயதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் கண்ணு வந்து கழுகு புடுங்குமா. பிள்ளைங்கள்லாம் கவனிச்சுக்கோங்க, அப்பா அம்மாவெல்லாம் கேலி செஞ்சா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையே நல்ல சாவு கூட இருக்காதுன்னு வேதம் சொல்லுது. பயங்கரமா கண்டிக்குது. துன்மார்கனுக்கு அநவீனமான அடக்கம் நடக்கும். இயேசுக்கு ஒரு கனமான அடக்கம் கொடுத்தாருன்னா கடவுள் என்ன அர்த்தம்? இயேசு உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் சுமந்த பரிகார பலியை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைஞ்சார். முடிந்ததுன்னு சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பலி ஏற்றுக்கொண்டதுனால தான் அவருக்கு நல்ல அடக்கம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, அவர் அடக்கம் செய்யப்பட்டு நம் பாவத்தினால அவர் மரணம் அடைஞ்சு கல்லறைக்குள்ளே போனார். அந்த கல்லறையிலேருந்து வெளியே வந்தார்னா என்ன அர்த்தம்? நம்ம பாவங்கள்லாம் கல்லறைக்குள்ளே போட்டு மூடிட்டார். இன்னமே கடவுளுடைய மனசுலையும் கடவுளுடைய ரெக்கார்ட் புக்லேயும் நம்ம பாவ கணக்கே கிடையாது. யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஜான் பனியன் வந்து அவர் அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு சிலுவைக்கு முன்னாடி போய் நிற்கும் போது என்ன ஆச்சு? அந்த மூட்டை என்ன ஆச்சு தெரியுமா? அந்த மூட்டை அந்த சிலுவையை பார்த்து சிலுவை செஞ்ச பணியை பார்க்கும்போது அந்த மூட்டை கலண்டு உருண்டு அந்த கல்லறைக்குள்ளே போயிட்டுதான் அதுக்கப்புறம் நான் அந்த மூட்டையே பார்க்கலன்றார். உங்கள் பாவ மூட்டையில் கஷ்டப்படுறீங்களா? இத்தனை பாவங்கள் செஞ்சுருக்கிறேனே, நான் கடவுளுக்கு விரோதமாக செஞ்சுருக்கிறேனேன்னு இயேசு கிறிஸ்துவுடைய அடக்கம் நமக்கு என்ன காட்டு தெரியுமா? கடவுளுடைய ரெக்கார்ட் புக்லேயும் சரி கடவுளுடைய எண்ணத்துலேயோ ஞாபகத்துலேயும் நம்ம பாவங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இது எனக்காக செய்யப்பட்ட பலி, எனக்காக செய்யப்பட்ட பலி. இது மூணு தீர்க்க தரிசனம், இதுவும் பத்துல ரெண்டு கால்நடையா போட்டு கிட்ட வரணும், ஒரு கையில இந்த பலியை பிடிச்சிக்கணும், இது எனக்காக செய்யப்பட்டது. இன்னும் பத்துல நான் இன்னொரு கையில பிடிச்சிக்கிறதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்றேன். நாலாவது தீர்க்க தரிசனம் என்ன? அவர் குற்றமற்றவர், அவர் ஒரு பாவமும் செய்யாதவர், அவர் வாயிலையும் சரி உள்ளத்திலையும் ஒரு பாவத்தையும் செய்யாதவராக இருந்தார்னா, அவர் ஒரு பாவமும் செய்யாதவர் இருந்தானே இவ்வளவு பாடுபட்டு இருந்தார்னா அதில் என்ன தெரியுது? அவருடைய எந்த பாவத்துக்காகவும் அந்த பாடப்படலை. அப்போனா எதுக்கு தான் பட்டிருப்பாரு? என் பாவத்துக்காக தான் பட்டிருப்பார். ஏன்னா அவர் படுறதுக்கு ஒரு பாவமும் அவர்கிட்ட இல்லையே. என் பாவத்தை சுமந்ததுனால தான், எனக்காக அந்த பலி கொடுத்ததுனால தான் அத்தனை பாடுகளை அவர் சுமந்தார்ன்றதை கெட்டியாக வந்து இது எனக்காக கொடுக்கப்பட்ட பலின்னு விசுவாசத்தோடு பந்திக்கு வரும்போது தான். அப்படி வரீங்களா நீங்க? விசுவாசத்தோடு இதை கெட்டியா எனக்காக கொடுக்கப்பட்ட பலி, எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்னு விசுவாசத்தோடு வரும்போது தான் அந்த பலன் நமக்கு கிடைக்குதுங்க. அப்படி இன்னைக்கு இந்த நாலு தீர்க்க தரிசனங்களும் அப்படி வரும்படிக்கு எந்த சந்தேகமும் இல்லாம கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, உனக்காக கொடுக்கப்பட்ட பலி. அது வெறும் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா பத்தாது, நீங்க என்ன பண்ணும்? இதெல்லாம் நினச்சிக்கிட்டு விசுவாசத்தோடு இது எனக்காக கொடுக்கப்பட்ட பலின்ற விசுவாசத்தோடு வரணும். அடுத்ததாக விசுவாசத்தோடு மாத்திரம் இல்லை, அன்போடு வரக்கூடாதுனா? இயேசு நம்மளை எப்படி வர சொன்னார்? என்னை நினைவு கூறும்படி, நினைவு கூறும்படி, பாடுகளை நினைவு கூறும்படி. இந்த வசனங்களின்படி எவ்வளோ அவர் கஷ்டப்பட வேண்டிய, எத்தனை வேலையை அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. வாய் திறக்காமல் இருக்கணும்னா அதனோட வேலை நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமே, வாய் திறக்காமல் நம்ம இருக்கிறோமா? அவர் இருந்தாரே, எத்தனை தன்மானத்தை இழந்து நின்னாரு, எத்தனை வேலையை கொடுத்தாரு. அவர் மேலே நமக்கு அன்பு வரக்கூடாது? அவருடைய தனிமையை யோசிச்சு பாருங்க. முழு நூற்றாண்டே யோசி நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. தன்னோடு இருந்த மூணு வருஷம் இருந்த சீஷர் பல ஏற்பாடெல்லாம் சொல்லுது, இப்படித்தான் இவர் வருவாரு, தன் தேசம் ஆயிரக்கணக்கான பலிகளை கொடுத்து ஆலயம் சடங்கை வச்சுக்கிட்டு எல்லாமே தன்னைத்தான் காட்டுது, தான் என்ன செய்வான்னு தான் காட்டுது அந்த ஒவ்வொரு பலியும் ஆலய சடங்கும் ஆசாரியனும். ஆனால் ஒருத்தருமே இவர் வரும்போது புரிஞ்சுக்கலையா? அந்த ஆலய தலைவர்கள் பிரதான ஆசாரியர் ஒவ்வொரு நாளும் ஆட பார்க்கறது இவர் கொல்லணும்னு பார்க்குறாங்களா? இயேசுடைய தனிமையை ஒரு கடல் மாதிரி அவர் நடுவில் நிற்கிறாருங்க, ஒருத்தனுக்கும் வழங்கலையே, ஒருத்தனே என்னை புரிஞ்சுக்கலையேன்னு எப்படி இருக்கும்? சில நேரங்களில் நம்ம உள்ளத்தில் தீயா எதுக்காக நம்ம வந்தோம், எதுக்காக வாழ்கிறோம், எதை நம்ம சாதிக்க போகிறோன்றது ஒருத்தருமே புரிஞ்சுக்கலன்னா பைத்தியம் தான் பிடிச்சிடும், மென்டல் பிரேக் டவுன் ஆகிடும். நம்மளுக்கு பரிதபிக்கிறவங்க ஒருத்தரும் இல்லைன்னு அந்த சீசர்கள் சொல்லி சொல்லி பார்க்குறாரு. அவங்களுக்கு என்ன? ஐயோ நீங்கள் சாகக்கூடாது, ஐயோ புரிஞ்சுக்கல, அவங்க யாருமே புரிஞ்சுக்கல. எப்படி இருக்கவங்க இயேசுடைய தனிமையை யோசிச்சு பார்க்கல, தனிமையுடைய கொடுமையை தெரியுமா? என்னை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு எவ்வளோ வதச்சி வதைக்கப்பட்டிருப்பார் அவர். அவர் நிச்சயமாக மனசே தான் உடஞ்சி போயிருப்பார். ஒருவேளை அந்த மனசு உடஞ்சிடக்கூடாது இயேசுன்றதுக்காகவோ பழைய பாடல புரிஞ்சவங்கள ரெண்டு பேரை கூட்டு வந்து மலையில் பேச வச்சார். யார் அது? மோசேவும் எலியாவும். என்ன வந்து பேசினாங்க? இயேசுடைய சாபை பற்றி தான். அவங்ககிட்டயாவது நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு அறிவில்லாத சந்ததி ஒருத்தருக்குமே இங்கே புரியல. அவங்களுக்கு புரிய ஒரு மோசை எலியா கிட்ட கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் பண்ண விட்டேன். இயேசுடைய தனிமையை எவ்வளோ தனிமையாக தன்னை புரிஞ்சிக்காத போதும், ஒரு புரிஞ்சிக்காத சந்ததிக்கு மத்தியில் நமக்காக பரிகாரம் ஏற்படுத்தின தேவன், அவர் எவ்வளோ அன்போடு நம்ம நினைவு. ஆண்டவரே எங்களுக்கு இப்போ புரியுது, நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எங்களுக்கு இப்போ தெரியுது ஆண்டவரே, எங்கள் மூளைக்கு கொஞ்சம் அளவுக்கு தெரியுது ஆண்டவரே. அதனால் உங்க நேசிக்கிறோம், அதனால் உங்களை மதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை மதிக்காத ஜென்மங்கள் இருங்க, மதிக்காத உலகம், அதுங்களுக்கு சாப்பாடும் துணியும் சுகமும் வாழ்க்கையும் பிள்ளைகளும் குட்டி அது இருந்தால் போதும், அதை விட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் செஞ்ச மகத்தான பணி என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு புரியுது ஆண்டவர். அதனால் இயேசுவின் மா அன்பிதே அதை நாளும் அறியலை. இதைக்கு இணையேதும் வேறு இல்லையே, வேறு இல்லை ஆண்டவர். நீங்கள் செஞ்சதுக்கு இணையாக என் வாழ்க்கையில் வேறு இல்லை ஆண்டவர். அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவங்க தானே கம்யூன் எனக்கு வரணும். யோசிச்சு பாருங்கள், இயேசுடைய மதிப்பு கொஞ்சமாவது நமக்கு தெரியுமா? ஐசாயாவுக்கு வேலை இல்லை, எரேமியாவுக்கு வேலை இல்லை, 700 வருஷமா அவங்க வேற சந்ததியில் வேற என்ன பண்ணுறதுக்கு இல்லை, அவங்கெல்லாம் சாப்பிட வேண்டியது, குடும்ப கட்டிகளை பார்க்க வேண்டியதில்ல. இன்னமே வர 700 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எப்படி பிறப்பார், எப்படி வாழ்வார், எப்படி சாவார், எப்படி அடக்கம் போடு, அதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்கன்னா எவ்வளோ மதிப்புடையவராக அவரை பார்த்துருக்குறாங்க. இயேசு நமக்கு மதிப்புடைய விளைவு இருந்த முத்தா நமக்கு தெரிகிறாரா எந்த அளவுக்கு இயேசு மதிப்புள்ளவர்? அதை நினச்சிக்கிட்டு அன்போடு வாங்க. இன்னொன்று, அவரை மாதிரி இருக்கணும்னு நினச்சி வாங்க. முதலாவது விசுவாசத்தோடு வரணும், அன்போடு வரணும், அவரை மாதிரி இருக்கணுன்ற வைராக்கியத்தோடு. அவர் எப்படி இருந்தாரா? அவர் வாயில் கொடுமை காணப்படவில்லை. என்ன வசனம் அது படிங்க?
துன்மார்க்கரோடு அவருடைய வேதக்குறியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை.
கொடுமை செய்யவில்லை, அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் கொடுமைனா என்ன? நம்ம வார்த்தையில கொடுமை, நம்ம பேச்சுல கொடுமை, கொடுமை சபிப்பு. அவர் வாயில அப்படி பேசவே இல்லையாமே. அவர் மாதிரி நம்ம இருக்கிறோமா? கொடுமையான பேச்சுகள், கோபமான பேச்சுகள், கொடுமை. நம்ம வேறா குத்தாம அடிக்காம இருக்கலாம். நம்ம எண்ணங்கள்ல, நம்ம பேச்சுல, கோபத்துல கொடுமை காட்டுறோமா? கொடுமை செய்யாத ஆட்டுக்குட்டி மாதிரி அவர் இருந்தார். நம்ம வாயிலேயே கொடுமை செய்கிற ஓநாய்களாக நம்ம இருக்கிறோமா? பேசுறதும் கொடுமையாக பேசுறதும் மற்றவங்கள கொடுமையாக திட்டுறதும் இது இருக்கக்கூடாதே. இயேசு மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு போவோமா? அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் துன்புறுத்தும் போது பயம்புறுத்தாமல் இருந்தாராமே. அவரை மாதிரி அவரை பின்பற்றணும் இல்லையா? நம்ம கம்யூனியனுக்கு வரீங்க, ஆனால் வாயத்தோறந்தா கொடுமை, கொடுமையான பேச்சுங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? இயேசுவை பின்பற்றுறவங்களா நீங்கள்? ஏன் கம்யூனியன் எடுக்கிறீங்க? இயேசு மாதிரி இருக்கணுன்ற ஒரு முடிவு எடுக்கலண்ணா? எடுத்து கம்யூனியன் எடுத்துட்டு போய் கொடுமை செய்யுது, கம்யூனியன் கொடுமையாக பேசுறது. உறுதியை எடுத்துக்குவீங்களா? அவரை மாதிரி எனக்கு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். உங்களுடைய பந்தியை எடுக்க வர உங்களை மாதிரி மாற உதவி செய்யுங்க. கொடுமை இருக்கல, உள்ள என்ன இருக்கல? வஞ்சனை இருக்கல, ட்ராமா. உள்ள ஒன்று வெளியே ஒன்று ட்ராமா, உள்ள ஒன்று வெளியே ஒன்று. அந்த மாதிரி இருக்கக்கூடாதே. இயேசு அப்படி இருக்கலையே, இயேசு அப்படி இருக்கலையே. கடைசியாக இதில் ஒரு பாடத்தை படிக்கணும். அவருடைய அடக்கத்தில் தேவன் நம்ம ஏற்கனவே மத்திய உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, ஐயோ பாஸ்டர் எனக்கு கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன் நீ கம்யூனியனுக்கு, இயேசுடைய சிலுவை எனக்கு என்ன பதில் கொடுக்க முடியும், என்ன பதில் கொடுக்க முடியும் தெரியுமா? அவருடைய அடக்கம் என்ன பதில் கொடுக்க முடியும்? கடவுளுடைய அன்பு மா பெருசுங்க. அவருடைய அன்பை இதை விட காட்ட முடியாது. பவுல் சொல்லியா தன்னுடைய குமாரனையே கொடுத்தவர், மற்றதை உங்களுக்கு செய்யாமல் இருப்பது எப்படி? எந்த கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க? தேவன் எப்படி தன்னுடைய நமக்காக மீட்பை சம்பாதிக்கிறதுல எப்படி இறையாண்மை உள்ள தேவனா இருந்து எல்லாத்தையும் நடத்தினாரோ, அந்த மீட்பை பலிக்க செய்கிறதுல இறையாண்மை உள்ள தேவனாக நம் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நடத்துறார். அதை நம்புறீங்களா? தன்னுடைய குமாரன் அவமானப்படக்கூடாதுன்னு தக்க சமயத்துல அவரு கீழே கீழே கீழதான் போயிருக்கணும். பாக்குற அளவுக்கு உலகத்துல எல்லாருமே அவமானம் தான் பட்டிருக்கணும்னு நினைக்கணும். தக்க சமயத்துல வந்து ஒரு ஐஸ்வர்ய அவமானத்தை வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டாரு. உங்க வாழ்க்கையில சோர்வான பராமரிப்பை பார்த்து சோர்வடையாதீங்க. இந்த பிதா தக்க சமயத்துல வந்து ஆச்சரியமா உங்க வாழ்க்கையில பராமரிப்புல செய்யக்கூடிய பிதாவை நீங்க வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு இக்கட்டான நேரங்களை சேற்ற சமயத்துல வந்து உங்க கஷ்டங்களுக்கு பரிகாரத்தை செய்கிற தேவன் அவர். அப்படிப்பட்ட பிதாவை நீங்கள் கொண்டிருக்கிறீங்க. எந்த தேவன் அவருடைய மீட்பை நம்முடைய மீட்பை சம்பாதிக்கிறதுல அவ்வளோ அக்கறையாக ஒன்றொன்றும் நடத்தினாரோ, அந்த மீட்பை நம்ம வாழ்க்கையில் பலிக்க செய்கிறதுல பணியில் இருக்கிறார். சில நேரங்களில் கஷ்டத்தில் விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு சில நேரங்களை அனுப்புகிறார். ஆனால் தக்க சமயத்தில் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், அவரை நம்பி வாங்க. சந்தோஷத்தின் மர நிறைவோடு அப்பாவை நினச்சிக்கிட்டு, இயேசு கிறிஸ்துவ பலியை நினச்சிக்கிட்டு, ஆனந்தத்தோடு விசுவாசத்தோடு அன்போடு வந்து இந்த பந்தியில் நம்ம கலந்துக்குவோமா? ஜெபிக்கலாம்.